ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்மளாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமோதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் மேலும் கிருஷ்ணரோட முன்னேற்றம் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இந்த மாதம், இந்த கார்த்திகை மாதம், இந்த தாமோதர மாதம் வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமானது, ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம பகவான் ஸ்ரீ தாமோதரருக்கு நைதீபம் ஏற்றி அவரை வழிபாடு பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கார்த்திகை மாதம், இந்த தாமோதர மாதத்தில் எண்ணற்ற லீலைகள், அற்புதங்கள் நடந்திருக்கு. அதை தான் நம்ம வருஷ வருஷம் ரொம்ப உற்சாகமாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வருஷ வருஷம் வந்து இந்த தாமோதர மாதம் வந்து நம்ம பகவான் நைதீபம் ஏற்றி நம்ம ஆத்மீக வாழ்க்கையில் மேலும் முன்னேற்ற அடையிறதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்று வந்து ரொம்ப மங்களகரமான தினம். நேற்று வந்து ராதா குண்டம், ஷாம குண்டம் தோன்றிய தினம். ராதா குண்டம், ஷாம குண்டம் வந்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஸோ இந்த ராதா குண்டம், ஷாம குண்டம் எப்படி தோன்றியது, அதோடைய மகிமை என்ன, அதை வந்து அது சம்பந்தமாக வைஷ்ணவ ஆச்சாரியர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த உபன்யாசத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம். குண்டம் அப்படின்னா குளம். தமிழில் வந்து நம்ம குளம்னு சொல்கிறோம் இல்லையா, ஏரி குளம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ குண்டம் அப்படிங்கிறது குளம். ராதா குண்டம், ஷாம குண்டம். கிருஷ்ணர் உடைய திருநாமம் வந்து ஷாமம். ஸோ ஷாமர், கிருஷ்ணர் ஏற்படுத்திய குளம் வந்து ஷாம குண்டம். ராதாராணி ஏற்படுத்திய குளம் வந்து ராதா குண்டம். ஸோ இந்த ராதா குண்டம், ஷாம குண்டம் எப்படி இந்த பூமியில பூலோகத்தில் தோன்றியது, அவருடைய மகிமை என்ன, வைபவங்கள் என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம், நமக்கு என்ன ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கறதான் இந்த உபன்யாசம் நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம். ஸோ நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்து பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து மிக சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்களாக தோன்றியிருக்காங்க. அதில் வந்து ஸ்ரீ ரூபகோஸ்வாமி, ஸ்ரீ ரூபகோஸ்வாமி பிரபுபாதர் வந்து மிக மிக உன்னதமான ஆச்சாரியர், மிகவும் தூய்மையான வைஷ்ணவர். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நம்முடைய இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர். ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்துட்டு நமக்கு ரூபகோஸ்வாமியுடைய போதனைகளை தான் நமக்கு வந்து அவருடைய புஸ்தகங்களை கொடுத்துட்டே வராரு, கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பிரபுபாதர் எழுதிய ஒரு ஈடு இணையற்ற ஒரு புஸ்தகம் வந்துட்டு ஒரு சாஸ்திரம் வந்து உபதேசாமிர்தம். இந்த உபதேசாமிர்த புஸ்தகம் வந்து வைஷ்ணவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் வந்து, அந்த சாஸ்திரத்தில் வந்து ரூபகோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்கிறார். வைகுண்டா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபிரசோத்வாத் விருந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகா கோகுலபதே கோகுலபதே பிரேமாம்புத் லப்தா வனாத் குர்யாத் குர்யாத்ரிதே சேவாம் விவேகினகா. ஸோ ரொம்ப அழகாக ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பிரபுபாதர் வந்து அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த ஆத்மீக லோகம் வைகுண்டம். ஸோ வைகுண்டம்னா அங்கே துன்பமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் ஆன்மீகம் ஆனந்தமும் நிறைந்தது. அதுதான் கிருஷ்ணருடைய வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகத்தில், அந்த வைகுண்ட லோகத்தை விட உயர்ந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய பகவானுடைய அவதாரங்கள், விஷ்ணு அவதாரங்களாக இருக்கக்கூடிய எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள், எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற வைகுண்ட லோகங்களில் விட உயர்ந்தது அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமம். வைகுண்டத்தை விட உயர்ந்தது மதுரா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையாக தோன்றிய, கிருஷ்ணர் அவதாரம் பண்ண மதுரா. வைகுண்ட லோகத்தை விட உயர்ந்தது கிருஷ்ணருடைய மதுரா. ஸோ மதுரா விட உயர்ந்தது விருந்தாவனம். கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள்லாம் நடந்தது. கிருஷ்ணர் வந்து யசோதா மாதா வீட்டில் இருந்தது, அங்கே வெண்ணெய் உண்டது, மண்ணை தின்றது, அப்புறம் அன்னை யசோதை வந்து கிருஷ்ணர் உரலில் கட்டி போட்டது. இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள்லாம் அங்கே நிகழ்ந்ததுனால விருந்தாவனம் ரொம்ப உயர்ந்தது. அந்த விருந்தாவனத்திலேயே ரொம்ப உயர்ந்தது வந்து கோவர்தனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கன்றுகளையும் பசுகளையும் அழைச்சிட்டு போன கோவர்தன மலை. ஸோ இந்த கோவர்தன மலைக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணா வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான அந்த மலை கோவர்தனம் வந்து மிக உயர்ந்த பக்தர், ஹரிதாஸ் வரியா கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தரும் மிக உன்னதமான கோவர்தன மலை. அந்த கோவர்தன மலையில மிக உயர்ந்த இடம் ஸ்ரீமதி ராதா குண்டம். இந்த ராதாராணி ஏற்படுத்திய குளம் வந்து இந்த கோவர்தன மலையிலேயே மிக உயர்ந்தது. ஸோ வைகுண்டத்தை விட உயர்ந்தது மதுராபுரி, மதுராபுரி விட உயர்ந்தது விருந்தாவனம், விருந்தாவன விடத்தை உயர்ந்தது கோவர்தனம், அந்த கோவர்தன மலையில மிக உயர்ந்தது ஸ்ரீமதி ராதாராணியுடைய ராதாராணி ஏற்படுத்திய அந்த ராதா குண்டம். இந்த ராதா குண்டம் வந்துட்டு கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. இந்த யார் தான் வந்து அந்த ராதா குண்டத்தில் போய் இருக்கணும் விரும்ப மாட்டாங்க, அதாவது ஆத்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணி பகவானை அடையணும்னு நினைக்கிறவங்க யாருக்கு தான் விருப்பம் வராது அந்த ராதா குண்டத்துக்கு, ராதா குளத்துக்கு அருகில போய் வாழணும், அங்கிருந்து இந்த உடலை விட்டு நம்ம பகவானுடைய உலகத்துக்கு போகணும்னு யாருக்கு தான் விருப்பம் வராது அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பிரபுபாதர், நம்முடைய பூர்வாச்சாரியர். அப்போ இந்த ராதா குண்டம் எப்படி இந்த பூமியில தோன்றியது அப்படின்னா, கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஆத்மீக லோகத்துல அவருடைய ஆத்மீக லோகமான கோலோக விருந்தாவனம், கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகம் வந்து கோலோக பிருந்தாவனம். அந்த கோலோக பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணர் எப்பவுமே நித்தியமாக லீலை பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய ஸ்ரீமதி ராதாராணி, கோபிகள், யசோதா மாதா, நந்த மகாராஜ், ஆயர்குல சிறுவர்கள், சிறுமிகளோட கிருஷ்ணர் வந்துட்டு அந்த கோலோக பிருந்தாவனத்தில் நித்தியமாக லீலை பண்ணிட்டு இருக்கார். அங்கே யமுனா நதி இருக்கு, கோவர்தன மலை இருக்கு. அங்க வந்துட்டு பகவானுடைய ஆனந்தம், கிருஷ்ணருடைய ஆனந்த சுரூபமா கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி பக்திகளே ரொம்ப உயர்ந்தவங்க. கிருஷ்ணருடைய பக்தர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் நம்ம சொல்லலாம்? நாரத முனிவர், குந்தி தேவி, விதுரர், திரௌபதி, பாண்டவர்கள், இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருக்காங்க. இந்த பக்தர்களே மிகவும் உயர்ந்தவங்க வந்து விருந்தாவனத்து கோபிகள். ஏன்னா இந்த விருந்தாவனத்து கோபிகள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு வெளிப்படுத்தக்கூடியவங்க. இத்தனைக்கே அவங்களுக்கு கிருஷ்ணர் பகவானு கூட தெரியாது. ஸோ கிருஷ்ணா வந்து பகவானு கூட தெரியாம அவங்க கிருஷ்ணர் வந்து தங்கள்ல ஒருத்தர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துட்டு பகவான் வந்து தங்கள்ல ஒருத்தரா நினைச்சு அவர் மேல ஒரு கலப்படமில்லாத தூய்மையான அன்பு செலுத்துறதுனால அந்த விருந்தாவன வாசிகள் எல்லா பக்திகளும் உயர்ந்தவங்க. அந்த விருந்தாவன வாசிகள்லயும் மிக உயர்ந்தவங்க விருந்தாவனத்தில் இருக்கிற கோபிகள். அந்த கோபிகள்லயும் மிக உயர்ந்தவங்க எட்டு கோபிகள். அந்த எட்டு கோபியில வந்துட்டு இன்னும் உயர்ந்தவங்க லலிதா விசாகா. அந்த லலிதா விசாகா யாருக்கு சேவை பண்றாங்க? ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி வந்து பக்தியிலேயே மிக மிக உயர்ந்தவங்க, முதல் தரமான பக்தர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்பவுமே 24 மணி நேரம் நேரடியாக சேவை பண்ணக்கூடிய அந்த மிக உன்னதமான பக்தர் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ஸ்ரீமதி ராதாராணியுடைய அன்பு, அவங்களுடைய ஆழம், அவங்களுடைய பகவான் மேல உள்ள பக்தி வந்து யாராலும் அளவிட முடியாது. ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால கூட ஸ்ரீமதி ராதாராணிய பக்திக்கு இணையாக பக்தி செய்ய முடியாது அப்படின்னு ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர் சொல்றாங்க. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர், மதன மோகன். அந்த மதன மோகனையே வசீகரிக்கக்கூடியவங்க மதன மோகன மோகினி ஸ்ரீமதி ராதாராணி. சில பிரபுபாடு வந்து அவரோட உபன்யாசத்தில் ரொம்ப அழகா சொல்வார், கிருஷ்ணர் எல்லாரும் வசீகரிக்கிறார், அந்த கிருஷ்ணரையே வந்து ஸ்ரீமதி ராதாராணி வசீகரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பகவான் மேல ஒரு பூர்ணமான ஆழம் காண முடியாத, அளவிட முடியாத தெய்வீகமான அன்பு வச்சிருக்கிறவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ இந்த ஸ்ரீமதி ராதனுடைய அந்த பிரேமம், அவங்களுடைய அன்பு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ராதை மேல் உள்ள அன்பு, அந்த அவங்களுடைய ஆனந்த சுரூபம், அந்த ஆனந்த கண்ணீர் வந்துட்டு ஆத்மீக லோகத்துல ராதா குண்டம் ஷாம குண்டமா இருக்கு. அதே போல அந்த ஆத்மீக லோகத்துல எப்பவுமே நித்தியமா கிருஷ்ண லீலை பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணர் வந்துட்டு விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி வெளியில போறதில்ல. கிருஷ்ணாவுடைய பாதம் வந்து எப்பவுமே கிருஷ்ணா வந்து விருந்தாவனத்துல பிரஜேந்திர நந்தனா, நந்த கோபனா, யசோதா நந்தனா எப்பவும் ஒரு விருந்தாவனத்திலே இருக்கார். கோபநந்தனா, கோப கோபரா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவரு விருந்தாவனத்திலே இருக்கார். அவர் வந்து ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்தும் போது வாசுதேவ் கிருஷ்ணரா வந்துட்டு மதுரால, துவாரகால் எல்லாம் லீலை புரிகிறார். பட் கிருஷ்ணா வந்து எப்பவுமே விருந்தாவனத்துல நித்தியமா லீலை பண்றார். இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தடவை ஸ்ரீமதி ராதாராணி இடத்துல சொன்னாங்க, ராதே நான் வந்து பூமியில தோன்றி லீலை செய்ய போறேன், நீயும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீமதி ராதாராணி சொல்றாங்க பகவான் இடத்துல, நான் அங்க வரணும்னா நான் அப்படிலாம் வந்து உடனே வந்துட முடியாது, அப்படி நான் அங்க வரணும்னா எனக்கு இவங்கெல்லாம் அங்க இருக்கணும், யமுனா நதி இருக்கணும், கோவர்தன மலை இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஸ்ரீமதி ராதாராணி இடத்துல, நான் ஏற்கனவே அவங்களெல்லாம் பூமி காமிச்சாச்சு. பூலோகத்தில் வந்து யமுனா நதி இருக்குது, கோவர்தன மலை இருக்குது, விருந்தாவனம் இருக்குது, காமியவனம், மதுவனம், எல்லா வனங்களையும் நான் இந்த 12 வனங்களையும் காமிச்சாச்சு. இங்கே இருக்கிற எல்லா அந்த ஆத்மீக ஆனந்தமும் உனக்கு அங்கேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் ஸ்ரீமதி ராதாராணியும் சம்மதிக்கிறாங்க. ஸோ இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் தோன்றும் போது ராதாராணி, யசோதா மாதா, நந்தகோபர், வசுதேவர், தேவகி, உத்தவர், விதுரர், இந்த மாதிரி எல்லா பக்தர்களும் தன்னுடைய பரிவாரங்களோட, தன்னுடைய ஐஸ்வர்யங்களோட எல்லா பக்தர்களும் கூட வந்து இங்க நித்தியமா லீலை பண்றாங்க. யாரெல்லாம் வந்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மீக லோகத்துல நித்தியமா அவருக்கு கைங்கரியம் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பக்தர்கள் எல்லாமே பூமியில தோன்றாங்க. அதே போல அந்த தாமம், பகவான் இருக்கக்கூடிய அந்த விருந்தாவன தாமம் பூமியில தோன்றியது. அப்ப நம்ம இந்த பாரத பூமியில இருக்கக்கூடிய விருந்தாவன தாமமும் ஆத்மீக லோகத்துல இருக்கக்கூடிய விருந்தாவன தாமமும் வேற இல்லை. முழுக்க முழுக்க அதே விருந்தாவன தாமம், அதே கோவர்தன மலை, அதே ராதா குண்டம், ஷாம குண்டம், ராதா குண்டம், அதே யமுனா நதி, இதெல்லாமே ஆத்மீக லோகத்துல என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே இங்க தோன்றி இருக்கு. அதனாலதான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறோம். விருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா, மாயாப்பூர், இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகும்போது அதை கண்களால பார்க்க கூடாது, காதால பார்க்கணும். ஸோ கண்களால பார்க்கும்போது நம்ம பௌதிகமா பார்ப்போம், இங்க என்ன இருக்கு, என்ன பெருசா இருக்கு அப்படின்னு பௌதிக பார்வையால பார்ப்போம். அப்ப அந்த புனித ஸ்தலங்களை எப்படி பார்க்கணும்? சாதுக்கள்ட்ட இருந்து கேட்கணும், ஆன்மீக குரு, வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேட்கும் போதுதான், அந்த காதின் வழியா தான் அந்த இடத்த பார்க்கும் போதுதான் கிருஷ்ணர் வந்து ஆன்மீக குருடைய கருணையினால அந்த இடத்த நமக்கு ரிவீல் பண்ணுவார், அந்த இடத்த நமக்கு வெளிக்காமிப்பார். இந்த இடத்துல எப்பவுமே கிருஷ்ணர் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் இந்த பூலோகத்துல கூட விருந்தாவனத்தை கிருஷ்ணா நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு பார்க்கக்கூடிய கண்கள், அந்த ஆன்மீக கண், பக்திங்கிற மை பூசப்பட்ட, பிரேமங்கிற மை பூசப்பட்ட கண்களால்தான் கிருஷ்ணாவுடைய லீலைகளை பார்க்க முடியும். பிரேமாஞ்சனா சுரித பக்தி விலோச்சனேன சந்தஸ் சதேவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷாமசுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ பிரம்மதேவர் நம்முடைய பூர்வாச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றாரு, எப்படி கிருஷ்ணரை பார்க்க முடியும், பிரேமங்கிற மை பூசப்பட்ட கண்களாலதான் பார்க்க முடியும். அப்ப கிருஷ்ணாவுடைய லீலைகளை எப்படி நம்ம பார்க்க முடியும், அன்புனால, கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால, கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்டு கேட்டு அந்த அந்த ஹியரிங் கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்டாதான் அது அது வந்து உள்மானதுல போய் ஆன்மீகருடைய கருணினால அதை நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கு, அதுக்குண்டான சூழ்நிலைகள் அங்கு அந்த ஆன்மீக லோகத்தை இப்பவும் நம்மளால பார்க்க முடியும். இப்பவும் அந்த இடத்துல கோவர்தன மலை இருக்கு, யமுனா நதிக்கரை இருக்கு, அங்க இப்பவும் பகவான் லீலை பண்றாருங்கிறத ஆன்மீக குருட்டு இருந்து கேட்கும் போதும், வைஷ்ணவட்டு இருந்து கேட்கும் போதும் நம்மளால அதை உணர முடியும். சோ இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமியில தோன்றும் போது பிருந்தாவனம் இங்க தோன்றியது, பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, அப்புறம் கோவர்தனமலை, யமுனா நதி, இப்படி பகவான் லீலைகள் பண்ணக்கூடிய அனைத்து அந்த தாமமும் இந்த பூமியில தோன்றிருக்கு. அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம், இந்த மனித உடல் கிடைச்சது ரொம்ப பாக்கியம், அதுல பாரத பூமியில பிறந்தது ரொம்ப ரொம்ப பாக்கியம், அதுலயும் இந்த மாதிரி பிரபுபாத மாதிரி ஆச்சாரியுடைய கருணையினால வைஷ்ணவ பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது இன்னும் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். சோ நம்ம இப்ப நாள் அந்த இடத்துக்குள்ள போக முடியுது இல்லையா, பிருந்தாவனம் போக முடியுது, மதுரா போக முடியுது, துவாரகா போக முடியுது, ராதா குண்டம், ஷாம குண்டம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போக முடியுது. சோ அதுக்கு வந்து நம்ம பிரபுபாருக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம், ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்படி பகவான் இந்த பூமியில தோன்றும் போது அவருடைய காரணமற்ற கருணையினால இங்க தோன்றி அற்புதமான லீலைகள் பண்றாரு. அப்படி பகவான் இங்க பூமியில தோன்றிச்சே இந்த ஆத்மீக லோகமும் இங்க அப்படியே தோன்றியது. அப்போ வந்து ஆத்மீக லோகத்துல கிருஷ்ணாவுடைய லீலை நித்தியமா நடக்குது, அதே நித்திய லீலையும் கிருஷ்ணா இங்கேயும் புகழ் புரியிறார், பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறார். ஒரு பக்கம் பகவான் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார், இன்னொரு பக்கம் அதர்மத்தை அழிக்கிறார், இன்னொரு பக்கம் பக்தர்களை காக்கிறார், இன்னொரு பக்கம் அசுரர்களை அழிக்கிறார். சோ இப்படி அவருடைய அந்த நித்தியமான லீலைகளை வந்துட்டு பகவான் இந்த பூமியிலும் நிகழ்த்தினார். எத்தனை 5000 வருஷங்களுக்கு முன்னாடி, 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபரயுகத்தினுடைய இறுதியில, கலியுகம் தொடங்குறதுக்கு முன்னாடி துவாபரயுகத்தினுடைய இறுதியில வந்து பகவான் இந்த பூமியில லீலைகள் புரிஞ்சுட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அந்த அவருடைய நித்தியமான லீலையில வந்துட்டு தினமும் கன்றுகளையும் பசுகளையும் கூட்டிட்டு கோவர்தன மலைக்கு போறது, யமுனா நதிக்கரையில் நீராடுறது, கோபிகளோட நடனம் செய்யறது, யசோதா மாதாவிடத்துல அன்பு பரிமாற்றம் செய்யறது, இதெல்லாம் வந்து திரும்பவும் இந்த பூமியில வந்து நிகழ்த்துறார். சோ அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில இந்த லீலை நிகழ்த்தும் பொழுது இந்த கம்சன் மகாராஜா வந்துட்டு கிருஷ்ணருடைய மாமா. சோ கம்சன் என்ன பண்ணாரு, இந்த குழந்தை கிருஷ்ணரை தன்னை கொல்லும், இந்த தேவகியோட 8வது குழந்தை தன்னை கொல்ல போகுதுன்னு தெரிஞ்சவொடனே அந்த கிருஷ்ணரை வந்து கொல்றதுக்காக நிறைய அசுரர்களை வந்து அனுப்புறாரு. யாரு, கம்சன். யாரை கொல்றதுக்காக, கிருஷ்ணரை கொல்றதுக்காக. அப்படி ஒரு அசுரர்களும் வந்து கிருஷ்ணரை வதம் செய்யறதுக்காக வராங்க. பூதனா, அகாசுரா, பகாசுரா, சக்கடாசுரா, திருநாவர்தா, தேனுகாசுரா, இப்படி ஒரு அசுரர்களும் வந்து பகவானை வதம் செய்ய வராங்க. மாறாக அவங்க பகவான் கையில வதம் செய்யப்பட்டு மோட்சம் அடைகிறாங்க. சோ இப்படி கிருஷ்ணா வந்து பூதனைங்கிற பெண் ராட்சசி, பெண் அரக்கி, அதுக்கப்புறம் சூறாவளி காற்று வழியில வந்த திருநாவர்தன், அப்புறம் கொக்கு வடிவில் வந்த பகாசுரன், பெரிய மலைப்பாம்பு அந்த அனகோண்டாங்கிற பாம்பு வடிவில் வந்த அகாசுரன், கொக்கு வடிவில் வந்த பகாசுரன், இந்த மாதிரி ஒரு அசுரலையும் வதம் பண்ணாங்க. அப்போ ஒரு சமயம் வந்துட்டு கம்சன் என்ன பண்ணாருன்னா, ஒரு காளை வடிவில் ஒரு அசுரன் அனுப்புறாரு. அவர் பேர் வந்து அரிஷ்டாசுரன். யாரு, அரிஷ்டாசுரன். அரிஷ்டாசுரன் வந்து காளை வடிவில் இருக்கார். இந்த காளை வடிவில் இருக்கிற அரிஷ்டாசுரன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து பசுகளையும் கன்றுகளையும் மேய்க்கும் போது அந்த கோகுலத்தில் வந்துட்டு ஒரு காளை வடிவில் உள்ள நுழைஞ்சார். யாருக்குமே சந்தேகம் வரல, அசுரன். ஸோ அந்த அசுரன் என்ன பண்ணாரு, யாரும் இல்லாத சமயத்தில் கிருஷ்ணரையும் பலராமனையும் தனி இடத்துல இருக்கும்போது அவங்களை கொள்றதுக்காக அவங்க பக்கம் வரார். யாரு, இந்த காளை வடிவில் இருக்கக்கூடிய அரிஷ்டாசுரன். அரிஷ்டாசுரன் வந்து கிருஷ்ணரை கொல்ல வரும்போது கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் இல்லையா, அவர் புரிஞ்சுட்டாரு இந்த அசுரன் வந்து ஒரு காளை வடிவில் இருக்கான், அப்போ அவனை கொல்லணும், அவனை கொண்டு அவனுக்கு முக்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து அந்த அரிஷ்டாசுரன் கூட சண்டை போறார். ஸோ அரிஷ்டாசுரன் தன் கூறிய கொம்புகளால கிருஷ்ணரை முட்டி அவரை வந்து தூக்கி வீசுறதுக்காக முயற்சி பண்றான். ஸோ குழந்தை கிருஷ்ணர் ரொம்ப சாமர்த்தியமா அவன் கால் கடியில போய் அவன் பின்னங்கால் வழியா புழுந்து வந்துறார். திரும்பவும் கோபம் அடைஞ்ச அரிஷ்டாசுரன் பயங்கரமான கோபத்தோட திரும்பவும் வந்து அந்த குழந்தையை முட்டை வரும்போது இந்த தடவை கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த அரிஷ்டாசுரன் அந்த காளையுடைய வாழை பிடிச்சி வேகமா கிரு 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 கிருன்னு சுத்தி ஓங்கி வீசினார். அப்படி ஆகாசத்துல பறந்து போய் அந்த அரிஷ்டாசுரன் கீழே விழுந்து கண்ணாமொழியெல்லாம் பிதுகி நாக்கெல்லாம் வெளியில வந்து அப்படி இறந்து போனான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு ஜாய். ஸோ அந்த அரிஷ்டாசுரன் இறந்து போனவுடனே அந்த அசுரன் வதம் செய்த உடனே அங்க சுத்தி இருந்த கிருஷ்ணாவுடைய நண்பர்கள்லாம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு ஜெய் அப்படின்னு கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுறாங்க. ஸோ ஆணத்திலிருந்து தேவ மங்கைகள்லாம், அப்சரஸ் எல்லாம் தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், எல்லா தேவர்களும் கிருஷ்ணர் மேல பூக்களை மலர்களா தூவுறாங்க. எல்லா கந்தர்வர்கள்லாம் ஒரு புகழ் பாடுறாங்க. ஸோ எப்படி அரிஷ்டாசுரன் வதம் பண்ணிட்டு கிருஷ்ணர் வந்துட்டு அப்படி வரும்போது யமுனா நதிக்கரையில் ஸ்ரீமதி ராதாராணி அவருடைய சகிகளான அவருடைய தோழிகளான லலிதா விசாகா மற்ற கோபிகளோட அங்கே யமுனா நதிக்கரையில் தண்ணி எடுத்துட்டுருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்துட்டு ராதை இடத்துல வராங்க. ஸ்ரீமதி ராதாராணி இடத்துல வந்தோடனே ஸ்ரீமதி ராதாராணி சொல்கிறாங்க, ஏ கிருஷ்ணா நீ ரொம்ப அசுத்தம் ஆயிட்ட, நீ எங்கிட்ட வராத, நீ தூரப்போ அப்படின்னு கோபிகள்லாம் வந்துட்டு கிருஷ்ணாவை விளக்குறாங்க. நீ வந்து இன்னைக்கு ஒரு காளையை வதம் பண்ணியிருக்க, காளையை வதம் பண்ணு, காளையை கொண்டது வந்து ஒரு மிகப்பெரிய அசுத்தமாயிட்ட, நீ ஒரு பெரிய பாவம் செய்துட்ட, நீ வந்து புனிதம் அடையணும், நீ புனித நதிகளில் நீராடிட்டு நீ சுத்தம், இப்போ நீ அசுத்தமாயிட்ட, நீ சுத்தமாயிட்டு தான் என்கிட்ட வரணும், அதனால் நீ புனித நதிகளில் போய் நீராடணும், கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி தாமிரபரணி காவேரி சிந்து நர்மதா இந்த மாதிரி புனித நதிகள்லாம் நீராடி நீ தூய்மை அடைஞ்சாதான் நீ எங்கிட்ட வரணும், நாங்கள் சுத்தமாக இருக்கோம் இப்போ, நீ அசுத்தமாயிட்ட, அதனால் நீ நான் நான் எங்களை உங்க உன்னை வந்து நான் எங்கள் பக்கம் சேர்த்துக்க மாட்டோம், நீ போகன்னு சொல்லி கிருஷ்ணா விரட்டி விடுறாங்க. யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. அப்போ பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு, ஓ அப்படியா, நான் வந்து புனித நதிகளில் போய் நீராடணுமா, நான் ஏன் புனித நதியில் போய் நீராடணும், இந்த பாரு எல்லா புனித நதியும் இங்கே வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணார், தன் கால் கட்டை வரலால அந்த விந்தாவன பூமியை தரையில் வந்து ஒரு அம்த அமுத்துறார். அப்போ எல்லா புனித நதி தேவதைகளும் அங்கே தோன்றாங்க, கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி தாமிரபரணி காவேரி சிந்து நர்மதா எல்லா புனித நதிகளும் தோன்றி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணாங்க. ஓ பகவானே, நான் என்ன செய்யணும், உங்களுக்கு எதுக்காக எங்களை நீங்கள் வர வச்சிங்க, நான் உங்களுக்கு எந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும், எங்களுக்கு என்ன சேவை கொடுக்குறீங்க, நீங்கள் உங்களை பார்த்ததே நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அப்போ பகவான் சொன்னார், நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒரு குளம் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த எல்லா புனித நதிகளும் அந்த அந்த இடத்துல ஒரு அற்புதமான குளமாக உருவாகிறாங்க, ரொம்ப அற்புதமான குளம், அதுக்கு வந்து ஷாம் குளம்னு பேர். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணார், கிருஷ்ணா பலராம் அவர் நண்பர்கள்லாம் வந்து இந்த ஷாம குளத்தில் குளித்தாங்க, ஷாம் குண்டத்தில் குளித்தாங்க. குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு, பாத்தியா நான் வந்துட்டு எல்லா புனித நதியும் நீராடியாச்சு, இப்போ நீங்கள் தான் அசுத்தமாயிட்டீங்க, பாருங்கள் நான் வந்து எல்லா புனித நதியும் இங்கே தோன்றுனாங்க, நாங்கள் நீராடிட்டோம், இப்போ நீங்கள் அசுத்தமாக இருக்கீங்க, வேணும்னா நீங்களும் இந்த நதியில் இந்த இந்த குளத்தில் குளித்து புனிதமாயிக்கங்களேன், இது வந்து எனக்காக உற்பத்தி ஆனதுனால இது என்னுடைய குளம் ஷாம குளம், ஸோ இந்த இடத்து இந்த குளத்தில் குளித்து நீங்களும் வேணால் புனிதமாயிக்கோங்களே அப்படின்னு சொல்கிறாரு. யார்? பகவான் கிருஷ்ணர். யார்கிட்ட? கோபிகள் இடத்துல. அப்போ ஸ்ரீமதி ராதாராணி சொல்கிறாங்க, தேவையில்லை, நாங்கள் உங்க குளத்தில் குளிக்கணும், நாங்களே ஒரு குளம் உண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்ணாங்க, விருந்தாவனத்தில் மானசகங்கான்னு ஒரு அற்புதமான ஏரி இருக்குது, மானசகங்கா. அந்த மானசகங்கா எப்படி அங்கே தோன்றியது, அதுவும் கிருஷ்ணாவோட கருணை தான். இது கோபிகளுக்கு தெரியாது, ஸ்ரீமதி ராதாராணிக்கெல்லாம் தெரியாது, கிருஷ்ணா தான் அந்த கங்கையை இங்கே கொண்டு வந்தார். ஸோ இந்த மானசகங்கா வந்துட்டு ஒரு சமயம் நந்தகோபர் நந்த மகாராஜ் அந்த விருந்தாவனத்தில் உள்ள மூத்த கோபர்கள் கோபிகள்லாம் வந்துட்டு கங்கையில் நீராடுறதுக்காக போகிறாங்க. இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த குழந்தை இல்லையா, குட்டி கிருஷ்ணா, கிருஷ்ணா குழந்தை கிருஷ்ணர் கேட்டாரு நந்தகோபுரத்தில், நந்தபாபா நந்தபாபா நீங்கள் எங்கே போறீங்க, எல்லாம் எங்கேயோ வெளியூர் போகிறதுக்கு தயாராகிற மாதிரி இருக்கே. அப்போ நந்த மகாராஜ் சொன்னார், நாங்கள்லாம் கங்கையில் நீராட போகிறோம், ஏன்னா கங்கா வந்து பகவான் விஷ்ணுவோடைய ஜலஸ்வரூபம், கங்கையில் யாரு நீராடுறாங்களோ அவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க, அவங்க புனிதம் அடைவாங்க, கங்கா மாதாவை நம்ம பூஜிக்கணும், அவங்க வந்து பத்தித்த பாவனி, ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, ஸோ அதனால கங்கையில் நீராடுறத ஒரு முறையான நம்ம போய் கங்கையில் நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரு? நந்தகோபர். யார் இடத்துல? கிருஷ்ணர் இடத்துல. அப்போ கிருஷ்ணா சொல்றாரு, நீங்கள் அவ்வளோ தூரம் கங்கைக்கு போறீங்க, இதோ இங்கே மானச கங்கா இருக்கே, கோவர்த்தனத்தில் போங்க, அங்கே மானச கங்கா இருக்கு, அதுக்கும் கங்கைக்கு வித்தியாசம் கிடையாது, நீங்கள் அங்கே குளிச்சாலே கங்கையில் குளிச்ச மாதிரி தான் சொன்னார். ஸோ அப்போ வந்து கிருஷ்ணா வந்துட்டு தன்னுடைய பக்தர்கள் வந்து ரொம்ப தூரம் பிரயாணம் செய்து சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக கங்காதேவியை வந்து விருந்தாவனத்தில் தோன்ற வச்சார். ஸோ கங்கா மாதா வந்துட்டு கிருஷ்ணாவுடைய கட்டளை எடுத்துட்டு கோவர்த்தன மலை அடிவாரத்தில் ஒரு அற்புதமான ஏரி, இப்போ நம்ம போனால் பார்க்கலாம், மானச கங்கா. ஸோ அந்த இடத்துல ஒரு அழகான ஏரி வந்தது, அந்த ஏரியில் வந்துட்டு இந்த கோபர்கள்லாம் குளித்தாங்க. அப்போ இந்த ராதாராணி அவங்க சகிகள்லாம் பேசிட்டாங்க, கோபிகள்லாம் பேசிட்டாங்க, நம்ம ஏன் சாம குளத்தில் போய் குளிக்கணும், நம்ம மானசகங்கையில் போய் தண்ணி எடுத்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு குடை எடுத்துகிட்டு போய் மானசகங்கையில் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஏங்கப்பா எவ்வளோ தூரம், நம்ம இருக்கிற இடத்துக்கும் அங்கே போகிறது ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்னு, எவ்வளோ எவ்வளோ குடம்பு எடுத்துகிட்டு வருது, எவ்வளோ கூட தண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஊற்றி குளமாக்குறது, இது நடக்கிற காரியம் இல்லை. அப்போது ஒரு முடிவு பண்ணாங்க, சரி நம்ம வலையெல்லாம் உடச்சி அப்படி இங்கே தோண்டி தண்ணி வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலையெல்லாம் உடச்சி தோண்டிகிட்டு இருக்காங்க. யார்? ஸ்ரீமதி ராதாராணி அவர் சகிகள்லாம் வந்துட்டு ரொம்ப தூரம் போய் மானசிகங்களில் போய் தண்ணி எடுத்துன்னு வர முடியாது, இங்கேயே நம்ம தோண்டி குளம் ஆக்கிடலாம்னு சொல்லி தோன்றாங்க. எவ்வளோ நேரம் தோண்டுவாங்க, அப்படி வேர்வையெல்லாம் வருது, கழிச்சு போயிட்டாங்க. தென் கிருஷ்ணர் பார்த்தாரு, அஜோ பாவம் இவங்க வந்துட்டு, அதுவும் என்னுடைய பக்தி ஸ்ரீமதி ராதாராணி, இந்த கோபிகள் வந்து இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது, ஸோ அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் சொல்லிட்டு கிருஷ்ணா எல்லா நதிகளையும் கூப்பிட்டாங்க, கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி தாமிரபரணி காவேரி நர்மதே சிந்து எல்லா நதியும் கூப்பிட்டு கிருஷ்ணா கட்டளை இடுறாரு, நீங்கள்லாம் போய் ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லா தேவதைகளும் நதிகளும் வந்துட்டு ஸ்ரீமதி ராதாராணி தாமரை பாதங்களை சரணடைஞ்சாங்க. ஓராதே, நீங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, நீங்க பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவங்க, எங்களுக்கு கட்டளை இடுங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ரீமதி ராதன சொல்லி இங்க ஒரு அழகான குளம் உண்டாக்குங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க அந்த எல்லா நதிகளும் சேர்ந்து ஒரு அற்புதமான குளம் உண்டாச்சு. அதுதான் ராதா குண்டம். ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய சகிகளோட அந்த குளத்துல இறங்கி குளிச்சாங்க. சோ அன்று முதல் அது ஸ்ரீமதி ராதா குண்டம். இது ராதையை ஏற்படுத்திய குளமா இருந்ததுனால இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஷியாமகுண்டம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது. இப்ப நம்ம விருந்தாவனம் போனாலும் கோவர்த்தன மலை அடிவாரத்தில் இந்த ரெண்டு குளம் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஒரு பக்கம் ராதா குண்டம் இருக்கும், ஒரு பக்கம் ஷியாமகுண்டம் இருக்கும். இந்த ரெண்டு குளத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ இப்படி கிருஷ்ணா தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, தன்னுடைய பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு அற்புதமான குளங்களை உருவாக்கினார். அந்த ராதா குண்டம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஏன்னா அது ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது. அந்த ராதா குண்டத்தில் வந்து யார் இறங்கி ஸ்நானம் பண்ணுறாங்களோ குளிக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லா விதமான பௌதிக எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் விடுபட்டு அவங்களுக்கு பகவான் மேலே தூய்மையான பிரேமம், கிருஷ்ண பிரேமம். ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணி பிரேம ஸ்வரூபம், பிரேமமே உருவாக தோன்றியவங்க தான் ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பு உள்ளவங்க. அந்த ராதா குளத்தில் இறங்கி நம்ம குளித்து ஸ்நானம் பண்ணோன்னா நமக்கும் கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு ஏற்படும் அப்படின்னு அன்று முதல் பக்தர்கள் வந்துட்டு ராதா குண்டத்தை வந்து வணங்கி வழிபாடு செய்வாங்க. ராதா குண்டம் ஷாம குண்டத்தை வந்து எப்பவும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு இப்படிதான் ஸ்ரீ ராதா குண்டம் அங்கே தோன்றியது. இந்த ராதா குண்டம் வந்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது, தூய்மையான பக்தியை நமக்கு வழங்கக்கூடியது. அந்த ராதா குண்டத்துக்கும் ராதிக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீமதி ராதாராணி வேற, ராதா குண்டம் வேற இல்லை. ஸோ அதனால இந்த பூமியிலே ரொம்ப ரொம்ப மங்களகரமான இடம், ரொம்ப திவ்யமான இடம், ரொம்ப பவித்திரமான இடம் வந்துட்டு அந்த கோவர்த்தன மலை அடிவாரத்தில் கூடிய அந்த ராதா குண்டம். ஸோ அந்த ராதா குண்டத்தில் வந்துட்டு பக்தர்கள் வந்து இன்றும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு என்ன கட்டளையிட்டிருக்காருன்னா, ராதா குண்டத்தில் போய் யாரும் குளிக்கக்கூடாது. இப்போ ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு, பக்தர்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஏடாது, ஸ்ரீமதி ராதா குண்டம் வந்து கிருஷ்ணருக்கு மிக பிரியமானது, அந்த ராதா குண்டத்தில் குளிச்சா நமக்கு வந்து கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படும், அப்போ ஏன் பிரபுபாதர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு பக்தர்கள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ பிரபுபாதர் சொன்னார், நீங்கள்லாம் நீச்சல் போகிறது ரொம்ப விரும்புவீங்க. ஏன்னா எல்லா மனுஷங்களும் எல்லா ஜனங்களும் எல்லா பக்தரும் என்ன விரும்புவாங்க, நீர்த்தேக்கத்தில் போனால் நீச்சல் பண்ணி விளையாடணும். அந்த ராதா குண்டை வந்து கேலி பண்ணுறதுக்கோ விளையாட்டுக்கோ இல்லை வந்து அசுத்தம் பண்ணுறதுக்கோ உள்ள இடம் இல்லை. அது ராதா குண்டை வந்து வழிபடக்கூடிய இடம். ஸோ அதனால சில பிரபுபார் என்ன சொன்னார், பக்தர்கள் போய் அங்கே அபராதம் செய்திடக்கூடாது, குற்றம் செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக பிரபுபார் வந்து அங்கே குளிக்கிறதுக்கு யாரும் அனுமதி கொடுக்கல. அப்போ பக்தர்களும் ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க பிரபுபார் இடத்துல, பிரபுபார் ஒரு கருணை கொடுங்க, நாங்களும் போய் அதில் குளிக்கணும். இப்போ பிரபுபார் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பகுலாஷ்டமி அன்றைக்கு நீங்கள் வந்து ராதா குண்டத்தில் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு பிரபுபார் வந்து சலுகை கொடுத்தார். ஸோ அந்த நாள் வருஷத்தில் ஒரு நாள் வந்து இஸ்கான் பக்தர்கள்லாம், அகில உள்ள கிருஷ்ண பக்தி பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, வருஷத்தில் ஒரு நாள் அன்று முழுவதும் ராதா குண்டத்தில் ஸ்நானம் பண்ணுவாங்க. அதில் வந்து சோப்பு பயன்படுத்த மாட்டாங்க, உள்ளாடை அணிஞ்சு தான் குளிக்கணும். அதில் வந்து முதல் நம்ம புனித நதிகளில் போய் நீராடும் போது நம்ம பாதத்தை முதல் நதியில் வைக்கக்கூடாது, முதல்ல அவங்களுக்கு நமஸ்காரம் செய்யணும், அந்த நீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும், அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓ ஸ்ரீமதி ராதே ராதே, நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, நீங்கள் பக்தி தொண்டை சொரூபமானவங்க. ஸோ உங்களுடைய கருணை எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பக்தி தொண்டை முன்னேற்ற அடையணும், எங்களுக்கும் பகவான் மேலே அன்பு ஏற்படும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த குளத்தில் இறங்கி ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு முங்கிட்டு ராதாராணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். இதுதான் வந்து ஆத்மீகமான குளியல். எந்த ஒரு நீர்த்தேக்கத்தில் எந்த ஒரு புனித தீர்த்தஸ்தலத்துக்கு போனாலும் நம்ம வந்து அங்கே அபராதம் செய்திடக்கூடாது. அந்த இடத்த வந்து அந்த பகவானுடைய உண்மையான அந்த பக்தர்கள் இருந்த அந்த முக்கியமான அந்த தீர்த்தங்கள் வந்து ஒன்றுன்னு ஒரு ஒரு பவித்திரமான பக்தர்கள். அந்த தீர்த்த ரூபத்தில் அந்த இடத்துல இருந்து நம்மளை புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க பகவான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்த வந்து ரொம்ப மரியாதையோடு நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ இப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி ராதா குண்டு தோன்றியது. அப்போ வந்துட்டு கிருஷ்ணா வந்து அங்கே லீலையெல்லாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ராதா குண்டை வந்து காலங்காலமாக வந்து வைஷ்ணவர்களால் வழிபடப்பட்டப்பட்டு எண்ணற்ற வைஷ்ணவருடைய சமாதி, எண்ணற்ற வைஷ்ணவ லீலை புரிஞ்ச இடங்கள்லாம் அங்கே இருக்கு. நம்ம ராதா குண்டத்து பக்கத்தில் போனோன்னா 5 பெரிய மரங்கள் நின்றுருந்தது. இப்போது ஒரு மரமோ ரெண்டு மரமோ இருக்குது. முதல்ல 5 பெரிய மரங்கள், இந்த 5 பெரிய மரங்கள் பாண்டவர்கள். பாண்டவர்கள் வந்துட்டு கிருஷ்ணருடைய லீலை, விருந்தாவன் லீலையை பார்க்கறதுக்காக அங்கே விருட்ச ரூபமாக இருக்காங்க. விருட்ச ரூபம் மர ரூபத்திலிருந்து அவங்க கிருஷ்ணன் லீலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த ராதா குண்டம் வந்து பாண்டவர்கள் மாதிரி பக்தர்களே வந்து இருந்து வழிபாடு பண்ணி கிருஷ்ண லீலைகளை பார்க்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு முக்கியமான ஸ்தலம் அது. அது வந்துட்டு காலப்போக்கில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது இல்லையா, காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் மாற மாற அந்த குளமே யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போச்சு. அப்போ 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தை தோன்றினார். ஸோ அவர் வந்துட்டு பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் லீலைகள் பண்ண இடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, ஸோ அந்த லீலைகள் பண்ண இடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக கிருஷ்ணா என்ன பண்ணார்னா, சைதன்ய மகாபிரபு வந்துட்டு தோன்றியவர். இந்த கலியுகத்துல வந்துட்டு யுக தர்மமான நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம ஜபத்தை வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்றதுக்காக பகவான் சைதன்ய மகாபிரபு தோன்றினார். அது மட்டும் இல்ல, சைதன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணருடைய லீலையில் நடந்த இடங்களை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய முக்கியமான சீடர்கள் வந்து 6 பேர், இந்த 6 கோசாமிகளை விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சிருந்தார். அவங்க வந்து கிருஷ்ணர் எங்கெங்க லீலை பண்ணாரு, எங்கெங்க கிருஷ்ணனுடைய கோயில் இருந்தது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய பேரன் வஜ்ரநாபன் வந்து வஜ்ரநாபர் வந்துட்டு கிருஷ்ணருடைய நினைவா நிறைய கோயில்கள் கட்டினார். அந்த கோயில்கள் ராதா மதனமோகர், ராதா கோவிந்தர், ராதா கோபிநாதர், இந்த கோயில்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க புதுப்பிக்க கட்டளை வந்து கொடுத்திருந்தார். யாரு? சைதன்ய மகாபிரபு. யாருக்கு? 6 கோசாமிகளுக்கு. அப்ப வந்துட்டு சைதன்ய மகாபிரபு விருந்தாவன யாத்திரை வந்து கிருஷ்ண லீலையை நடந்த இடங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சு கிருஷ்ணோட நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி கிருஷ்ண லீலை நாமம் எல்லாம் வச்சுட்டு சைதன்ய மகாபிரபு கோவர்த்தன மலையை சுற்றி வளம் வந்து அந்த கோவர்த்தன அடிவாரத்தை தங்கியிருக்காரு. அடிவாரத்தை தங்கியிருக்கும் போது சைதன்ய மகாபிரபுவே வந்து இந்த 2 குளத்தையும் கண்டுபிடிச்சார். சைதன்ய மகாபிரபு சுயமா இங்கதான் ராதா குளம் இருந்தது, ராதா குண்டம் இருந்தது, இங்கதான் ஷாம குண்டம் இருந்தது சொல்லி அந்த நிறைய புல் செடிகள்லாம் வளர்ந்துருது, அந்த குளம் இருக்கிற இடமே தெரியாம இருந்தது. அதை சைத்தன்ய மகாபிரபு கண்டுபிடிச்சு விரஜவாசிகள் அந்த விருந்தாவனத்துள்ள அந்த விரஜவாசிகள்லாம் வச்சு அந்த இடத்த கிளீன் பண்ணி அந்த குளத்தை வந்து கண்டுபிடிச்சார். இப்படி 500 வருஷங்களுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி இந்த ராதா குண்டம் ஷாம குண்டம் இங்கதான் இருந்தது அப்படிங்கறத நமக்கு காட்டி கொடுத்தார். சோ அன்று முதல் வந்துட்டு எல்லா பக்தர்களும் வந்து அந்த குளத்துல போய் எல்லா விரஜவாசிகள் அந்த விருந்தாவனத்தை சுத்தி உள்ள கிராமத்துல உள்ள எல்லா விரஜவாசிகள் அந்த தாம்பாசிகள் அங்குள்ள பக்தர்களா வந்துட்டு ராதா குண்டம் ஷாம குண்டம் வழிபாடு செஞ்சாங்க, அங்க நீராடினாங்க. சோ இப்படி அந்த அந்த ராதா குண்டத்தை வந்து இந்த மறைஞ்சிருந்த ராதா குண்டத்தை வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு பர்சனலா காமிச்சு கொடுத்தார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்ணாங்க, இந்த 6 கோசாமிகளுக்கு அந்த விருந்தாவனத்தை வந்து பராமரிக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இப்ப ரகுநாதாஸ் கோசாமி வந்து அங்கதான் தங்கியிருந்தார். ரகுநாதாஸ் கோசாமி ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்துல வந்தவர். ஆனா அவரு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஒரு உள்ளாடை மட்டும் அணிஞ்சு எல்லா தன்னுடைய செல்வத்தையெல்லாம் திறந்து ஒரு துறவியாக, ஒரு முற்றும் திறந்த துறவியாக, ஒரு எளிமையான பக்தராக விருந்தாவனத்துல பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே ரகுநாதாஸ் கோசாமி வந்து பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரகுநாதாஸ் கோசாமி என்ன பண்ணாருன்னா அந்த ராதா குண்டத்துடைய கரையில உட்கார்ந்துதான் எப்பவும் நாம ஜபிச்சுட்டே இருப்பார். அப்போ நிறைய விருந்தாவன வாசிகள்லாம் வந்து விரஜவாசிகள் அந்த குளத்துல வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வருவாங்க, குடிக்க தண்ணி எடுக்க போக வருவாங்க, சமைக்க தண்ணி எடுக்க வருவாங்க, துவைக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல படித்துறையால் இல்லாம அந்த இடம் ரொம்ப ஒரு கீழே விழுந்துருவாங்க, சில சமயம் அந்த இடம் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ ரகுநாதாஸ் கோசாமிக்கு ஆசை அந்த இடத்துல ஒரு அழகான படித்துறை அமைக்கணும். ஆனால் அவர்கிட்ட அவர் வந்து செல்வந்தராக இருக்கும்போது அதை செய்ய முடியும், இப்போ வந்து அவர் செல்வந்தர் இல்லையே, அவர் துறவியால் இருக்காரு. அப்போ அவருக்கு மனசுல ஆசை இருக்கு இந்த ராதா குண்டம் ஷாம குண்டம் சுற்றி அழகான படித்துறை அமைக்கணும், ஆனா அதுக்குண்டான வசதி பண வசதி இல்ல, எப்படி பணம் புரட்டி எப்படி இது செய்யறது அப்படி ஒரு மனதுல ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது அவருக்கு. பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. இப்போ ரகுநாத தாஸ் கோசாமி வந்துட்டு அங்க அழகான படித்துறை அமைக்கணும்னு விரும்பின உடனே இன்னொரு பக்கம் ஒரு பக்தர் வந்து பத்ரிநாத்துக்கு யாத்திரை போறார். பத்ரிநாத்திற்கு வேண்டுதல் பண்ணிட்டு காணிக்கை செலுத்துறதுக்காக நிறைய பொற்காசுகள் எடுத்துட்டு பத்ரிநாத் போறார். அந்த பக்தருடைய கனவுல பகவான் போய் சொன்னாரு, நீ பத்ரிநாத்ல போய் காணிக்கை செலுத்த வேண்டாம், விருந்தாவனத்தில் போய் ரகுநாதாஸ் ஒரு பாபாஜி ஒரு பக்தர் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்துடுனார். ஸோ பகவான் வந்து அந்த சேவையை வந்துட்டு அந்த பக்தர்கிட்ட வந்து வைஷ்ணவர்கிட்ட ரகுநாத கோசாமிகிட்ட கொடுக்க சொன்னார். ஸோ இப்படி ரகுநாத கோசாமியை தேடி வந்து அந்த வைஷ்ணவர் வந்துட்டு இந்த மாதிரி பகவானுடைய கட்டளையுது இந்த இந்த காணிக்கையை உங்ககிட்ட செலுத்த சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த எல்லா பொற்காசுகளையும் அந்த பைசாவையும் வந்துட்டு அந்த வைஷ்ணவர் வந்து ரகுநாதாஸ் கோசாமிகிட்ட கொடுத்தார். ஸோ ரகுநாதாஸ் கோசாமி ரொம்ப அழகாக படித்துறை அமைச்சார். ஸோ இப்போ அந்த படித்துறையை நம்ம பார்க்கலாம். அந்த ராதா குண்டத்து ஷாம குண்டத்தில் போய் பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இறங்கி போய் நீராடி அங்கேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வசதி பண்ணார். யாரு? ரகுநாதாஸ் கோசாமி. இப்போ அங்கே துவைக்க ஆரம்பித்தாங்களே அந்த வந்து புனிதமான தீர்த்தம் இல்லையா, அதில் துவைக்கக்கூடாது. இப்போ பக்கத்துலேயே ஒரு கிணறு தோண்ட சொன்னார் ரகுநாதாஸ் கோசாமி. அப்போ அந்த ராதா குண்டத்து பக்கத்தில் ஒரு கிணறு தோண்டும் போது அந்த கிணறுலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சு, ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரகுநாத் கோசாமி கூப்பிட்டு சொன்னாங்க, பாருங்க இந்த இடத்த நாங்கள் தோன்றணும், அது ரத்தம் வருது. இப்போ ரகுநாத் கோசாமி புரிஞ்சுட்டார், இது கோவர்த்தனத்துடைய நாக்கு. ஸோ அங்கே இப்போ போனால் ஜிக்வா மந்திர்னு ஒரு கோயில் இருக்கு, ஜிக்வா அப்படின்னு நாக்கு. ஸோ அந்த ஜிக்வா மந்திர் அந்த இடத்துல ஒரு அழகான கோயில் கட்டினார். பக்கத்திலே தள்ளி ஒரு கிணறு வெட்ட சொன்னார். அந்த கிணறுல தான் வந்து அவங்க விரஜவாசிகள்லாம் தண்ணீர் எடுத்து துவைப்பாங்க. ஸோ ராதா குண்டம் ஷாம குண்டம் வந்து ரொம்ப புனிதமானதுனால அங்கே பக்தர்கள் வந்து துவைக்க மாட்டாங்க, சோப்பு போட்டு குளிக்க மாட்டாங்க. அங்கே வெறுமனே அந்த வழிபாடு பண்ணி ஒரு மரியாதை நிமித்தமாக தான் வந்து ஸ்நானம் செய்வாங்களே தவிர அந்த இடத்த யாரும் அசுத்தம் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றும் வந்து வைஷ்ணவர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பணிவாக ரொம்ப எளிமையாக தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அந்த இடத்துல போய் நீராடுறாங்க, அங்கிருந்து பக்தி தொண்டு பண்றாங்க, அங்கிருந்து நமஸ்கரிச்சு அங்க வந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்றாங்க. அப்பேற்பட்ட அந்த ராதாகுண்டம் சாமகுண்டம் தோன்றிய தினம் வந்து இந்த தாமோதர மாதம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு தான் தோன்றியது. ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வெறுமனே இந்த மகிமையை கேட்கறதுனாலேயே வந்து நம்ம எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுபடுவோம், நமக்கு கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு ஏற்படும். ஸோ நம்ம ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணருக்கு பிரியமான ஸ்ரீமதி ராதாகுண்டத்தின் பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் பகவான் மேல தூய்மையான அன்பு ஏற்படும்.